கௌரவ சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 10 நிமிடங்கள்.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த விவாதத்திலே எங்களுடைய கருத்துக்களை கூற வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு, உண்மையில் எமது நாடு கடந்த 76 வருடங்களாக பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய கலை கலாச்சாரம் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாகத்தான் எமது நாடு காணப்பட்டது. 2024 ஜனாதிபதி தேர்தலிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு இந்த நாட்டிலே ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதாவது, கடந்த காலத்திலே எமது நாட்டை படு பாதாளத்துக்கு கொண்டு சென்று பொருளாதாரத்தை முற்றுமுழுதாக அளித்திருந்தார்கள். நாட்டினுடைய வளங்களை குறைந்த விலைகளுக்கு வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்திருந்தார்கள். ஆனால் எங்கள் ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்த பின்பு நாட்டிலே ஊழலை இல்லாமல் செய்து நேர்மையான ஆட்சியின் மூலமாக நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டம் கட்டமாக நாங்கள் கட்டியெழுப்பி கொண்டு வந்து கொண்டிருந்தோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் ரத்து செய்யப்பட்டு மக்களுக்கான அதிகூடிய நன்மைகளை பயக்கக்கூடிய சட்டங்களையே இயற்றி மக்களுக்கு பல நன்மைகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருந்த வேளையிலே, யாரும் எதிர்பாராத வண்ணம் டித்வா புயல் ஒரு பாரிய சேதத்தை எமது நாட்டிலே ஏற்படுத்தியது. எனவே மன தைரியத்தை கொண்ட நாங்கள் ஒரு துளியளவேனும் நாங்கள் கவலைப்படவில்லை, துவர்ந்து போடவில்லை. தொடர்ச்சியாக நாங்கள் மிக உத்வேகத்துடன் செயல்பட்டு மீண்டும் அந்த டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்த அரசும் வழங்காத நிவாரணங்களை நாங்கள் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது, சபை முதல்வர், சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே மலையக மக்கள் பொறுத்தவரையிலே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு உயர்ந்த பட்சமாக நிவாரணமாக 10,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும், அதுவும் மாவட்ட செயலகத்தினுடைய அனுமதியுடன். ஆனால் இன்று நாங்கள் விசேட அமைச்சரவை அங்கீகாரத்தினூடாக அனுமதியினூடாக அதாவது டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு வீடுகளை கட்டுவதற்காக இவ்வளவு காலமும் வழங்கப்பட்ட 10,000 ரூபாய் 50 லட்சம் வரை உயர்த்தப்பட்டது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது மலையகத்திலே முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம். சம்பளத்தை உயர்த்த முடியாது என்று கூறினார்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை நாங்கள் உயர்த்திருக்கிறோம். எனவே இந்த டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு அந்த தோட்டத்திலே, அதாவது தோட்டத்திலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு 10 பேச்சஸ் காணியுடன் அவர்களுக்கு வீடுகளை அமைப்பதற்காக 50 லட்சம் ரூபாயை அரசாங்கம் வழங்க இருக்கிறது. அதே போல தோட்டத்தில் வேலை செய்யாத குடும்பங்களுக்கு அவர்கள் வெளியில் சென்று காணிகளை பெற்று வீடுகளை கட்டுவதற்கும் நாங்கள் அனுமதியினை வழங்கியிருக்கிறோம் அந்த 50 லட்சம் ரூபாயிலே. எனவே இந்த நாட்டு மக்கள், அதாவது இன பாகுபாடு இன்றி அனைத்து நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய அரசாங்கம் என்பதை இன்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, அபிவிருத்தி பணியிலே மலையகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் 3 வீட்டுத் திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஒன்று இந்தியா வீட்டு திட்டம், இன்னொன்று இலங்கை நிதியினால் முழுமையாக கட்டி முடிக்கப்படுகின்ற வீடுகள், அதே போல அனர்த்த வீட்டு திட்டம். எனவே இந்த திட்டங்களை மிக வேகமாக மலையக பகுதிகளுக்கு கொண்டு சென்று அங்குள்ள மக்களுக்கு நன்மைகளை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்று நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற சில சூழல், அதாவது டித்வா புயல் என்பது நாங்கள் யாரும் அதற்கு தலையீடு செய்ய முடியாது, அது இயற்கையால் ஏற்பட்ட ஒரு அனர்த்தம். அதே போல இன்று உலக பொருளாதாரத்திலே ஒரு சவாலாக அமைந்திருப்பது வளைகுடா யுத்தம். எனவே இதுக்கும் எங்களுடைய நாட்டினுடைய தீர்மானத்திற்கும் விலை, அதாவது பெட்ரோலியம் அதே போல விலைவாசி உயர்வுக்கு எங்களுடைய அரசாங்கம் காரணம் அல்ல, உலகளாவில் ஏற்பட்ட இந்த பொருளாதாரத்தினுடைய சிக்கல் காரணமாகவே நாங்களும் பொருளாதாரத்திலே சில மாற்றங்களை கொண்டு வர தேவை இருக்கிறது. எனினும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சிறப்பாக நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றம் வந்தாலே இன்று எதிர்கட்சிக்காரர்கள் பயந்து நடுங்குகின்றார்கள். ஏன், அவர் வந்து மக்களுக்கு என்ன சலுகை கொடுக்க போகிறார், நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகிறார் என்று அவர்கள் பயந்து கொண்டு இனவாத கருத்துக்களை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு கருத்து இருக்கிறது, அமைதியான கடல் ஒருபோதும் திறமையான மாலுமையை உருவாக்குவதில்லை. எனவே ஒரு அமைதியான கடலிலே கப்பலை செலுத்துகின்ற மாலுமி தனது இலக்கை அடைவது சாதனை அல்ல. அந்த கடலிலே புயல் வரும், அலை அதிகமாக இருக்கும், அந்த நேரத்திலே சரியான திசைக்காட்டியை பாவித்து சரியான திசைக்கு அந்த கப்பலை கொண்டு செல்பவன் தான் திறமையான மாலுமி. அந்த அடிப்படையில் எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் நாட்டிலே எவ்விதமான பாதிப்புகள் வருகின்ற பொழுதிலும் அதை சாதுர்தியமாக முகம் கொடுத்து அதை கையாண்டு நாட்டை சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு தலைவன் எமக்கு கிடைத்திருப்பது எமக்கு மாத்திரம் அல்ல, இன்று முழு நாட்டுக்கும் ஒரு நன்மை பயக்கிற விடயமாக இருக்கிறது. இன்று உலக நாடுகள் இவருடைய செயல்பாட்டை மெச்சுகின்றன. இன்று உலகத்திலே பேசப்படுகின்ற தலைவராக இவர் மாறியிருக்கிற பொழுது, சற்று முன் பேசிய எதிர்கட்சி உள்ள ஒரு உறுப்பினர் கூறுகிறார், அஸ்வஸ்ம வஸ்வஸ் என்று கூறுகிறார். அவர்கள் பல நிறுவனங்களுக்கு உரிமையாளர்கள், ஏழைகளுடைய அஸ்வசை பெறுகிறதுக்கு அவர்கள் நக்கல் நையாண்டி செய்கின்றார்கள். எனவே நான் கூறுகிறேன், கடந்த காலத்தில் நாகப்பாம்பை காட்டி நாட்டை நாசம் செய்தவர்கள் இன்று எங்களுடைய ஆட்சியை பார்த்து குறை சொல்வதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தலைமை தாங்கும் முதல்வர் அவர்களே. அது மட்டுமல்லாது, இன்று எங்களுடைய ஜனாதிபதியின் அறிவிப்பின் ஊடாக இன்று இந்த நாட்டிலே வறுமை கோட்டிற்கு கீழிருக்கும் அஸ்வஸ்ம பெறுகின்ற குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு 15,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 17,500 ரூபாய் கொடுப்பனவு 25,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே சிறுதோட்ட உரிமையாளர்களுக்கு தேயிலை மானியம் நிவாரண உர நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடித்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு பல நிவாரணங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதே போல எரிபொருள் துறையிலும் நாங்கள் மானியங்களை வழங்கியிருக்கிறோம். அதாவது தற்பொழுது டீசல் 1 லிட்டருக்கு 100 ரூபாயும் பெட்ரோல் லிட்டருக்கு 20 ரூபாயும் அரசாங்கம் அந்த செலவிலே ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்று பாதிய அபிவிருத்திகளை மலைகப்பகுதியில் நாங்கள் மேற்கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்று கல்வியிலே இன்று அண்மையிலே வெளியிடப்பட்ட உயர்தர பெறுபேறுகள் அடிப்படையிலே இன்று மாவட்ட மட்டத்திலே, அதாவது அது மட்டுமல்லாது முழு அகில ரீதியாக இன்று தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள் பெறுபேறுகள் சிறப்பாக இருப்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல மலையக பகுதிகளிலும் இன்று பெறுபேறுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, கல்வியிலே வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது குறிக்கொள்வதோடு மேலும் இவரிடத்திலே நாங்கள் பொலிஸ் சேவைக்கு, அதாவது இன்று இலங்கையிலே பொலிஸ் நிலையங்களிலே தமிழ் பேசக்கூடிய போலீசார்கள் குறைவாக இருக்கிறார்கள். எனவே இந்த தற்பொழுது 7,500 போலீஸ் உத்தியோகத்தர்களை ஆட்சேபிக்கின்ற விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ் இளைஞர் யுவதிகள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த போலீஸ் சேவைக்கு அவர்கள் சென்று தமிழ் மொழியிலே சேவையாற்றுவதற்கான வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நான் இறுதியாக கூறுவதுக்கு ஒன்றும் இல்லாத பொழுது இந்த எதிர்கட்சியினர் ஏதே ஒன்றை பிடித்துக் கொண்டு ஒரு தர்க்கத்தை அமைத்துக் கொண்டு எங்களுக்கு எதிரான விமர்சனங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்று எதிர்க்கட்சிக்கு இன்று அறிவு குன்றி இருக்கிறது. இன்று நாட்டு மக்கள் அதைவிட தெளிவாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் கூறும் எந்த கருத்துக்களும் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நாட்டு மக்கள் எப்பவும் புத்தி கூர்மையோடு இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, எமது சேவை மக்களுக்கான சேவை. எனவே நாங்கள் எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த இடையூறு வந்தாலும் நாட்டை முன்னேற்றுவதற்காக முன்னோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.